بسم الله الرحمن الرحيم.
ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்னுடைய பேரருளால் நாம் இந்த வாராந்திர பயான் நிகழ்ச்சியில் அவனுடைய தீனை மார்க்கத்தை கற்று விளங்கி அதன்படி செயல்பட வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கில் அமர்ந்திருக்கின்றோம். இன்றைய நமது தலைப்பாக நபித்தோழர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வாறு நேசித்தார்கள், அந்த நேசம்தான் நமக்கு முன்மாதிரி அல்லாஹுடைய தூதரை நாம் நேசிப்பதற்கு. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், فَإِنْ آمَنُوا بِمِثْلِ مَا آمَنْتُمْ بِهِ فَقَدِ اهْتَدَوْا. அவர்கள் நீங்கள் எவ்வாறு ஈமான் கொண்டீர்களோ, நம்பிக்கை கொண்டீர்களோ, அதுபோன்று அவர்கள் ஈமான் கொள்வார்கள் என்றால் நேர்வழி பெற்றிருப்பார்கள். எனவே நபித்தோழர்களுடைய ஈமானுக்கு முழுமையான உத்தரவாதம் குர்ஆனின் மூலம் வழங்கப்பட்டு விட்டது. அல்லாஹுடைய ரசூலை நேசித்தல் என்பது ஈமானில் நின்றும் உள்ளதாகும். எனவே நபித்தோழர்கள் அல்லாஹுடைய ரசூலை எப்படி நேசித்து அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக்கொண்டார்களோ, அல்லாஹுடைய திருப்திக்கு தகுதி பெற்றவர்களாக மாறினார்களோ, நாமும் அதே முறையில் அல்லாஹுடைய தூதரை நேசிக்கும் போதுதான் நாம் அல்லாஹுடைய திருப்தியையும் திருப்பொருத்தத்தையும் பெற்ற மக்களாக மாறுவோம். எனவே அன்று தீனாக மார்க்கமாக எவைகள் இருக்கவில்லையோ அவைகள் இன்று ஒரு காலமும் தீனாக இருக்க முடியாது. இதை எல்லா அறிஞர்களும் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, நபித்தோழர்கள் அல்லாஹுடைய ரசூலின் மீது வைத்திருந்த அன்பை எப்படி வெளிப்படுத்தினார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு இடம். ஏனெனில் இன்று நாம் அல்லாஹுடைய ரசூலின் மீது அன்பு வைத்திருக்கிறோம் என்று அதை வெளிப்படுத்தக்கூடிய பலர் பிதாக்களை மார்க்கத்தின் பெயரால் நூதனங்களை உருவாக்கி அதன் மூலம் நாம் அல்லாஹுடைய ரசூலை நேசிக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக அது வழிகேட்டையும் அல்லாஹுடைய வெறுப்பையும் அல்லாஹுடைய ரசூலுடைய வெறுப்பையும் பெற்றுத்தருமே தவிர எந்த ஒரு நன்மையும் பெற்றுத்தரமாட்டார். மறுமையுடைய நாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற சிறப்புகளில் அல் கௌசர் என்ற தடாகமும் ஒரு மிகப்பெரிய சிறப்பாகும். அதிலிருந்து அல்லாஹுடைய ரசூலுடைய திருக்கரத்தால் எவர்கள் தண்ணீரை பருகுவார்களோ அவர்களுக்கு தாகமே ஏற்படாது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். சூரியன் ஒரு சாண் அளவு மிக நெருக்கமாக கொண்டு வந்து வைக்கப்படுகின்ற மறுமையுடைய நாள், எந்த அளவு ஒருவர் தண்ணீரின் பால் தேவையுடையவராக இருப்பார் என்பதை நாம் அதாவது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்ற அளவுக்கு அதனுடைய தேவையும் முக்கியத்துவத்தையும் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். எனவே அந்த நாளில் சிலர்கள் தடுக்கப்படுவார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைய திருக்கரத்தால் அவர்களுக்கு தண்ணீர் வழங்கப்படப்படமாட்டாது, அவர்கள் அதிலிருந்து தடுக்கப்படுவார்கள். அதை பற்றி மலக்குகள் சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ், இவர்கள் உங்களுக்கு பிறகு மார்க்கத்தில் ஏற்படுத்திய மாற்றங்களை நீங்கள் அறிய மாட்டீர்கள். அப்போது சொல்வார்கள், சுஹுக்கன் சுஹுக்கன் லிமம் பத்தல பஅதி, எனக்கு பிறகு எவர்களெல்லாம் இந்த தீனில் மார்க்கத்தில் மாற்றங்களை உருவாக்கினார்களோ அவர்களுக்கு கேடு உண்டாகட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்து விடுவார்கள். இப்போ இந்த அளவு ஒரு மோசமான நிலையை சந்திக்கப் போகின்றவர்கள் யார் என்றால், மார்க்கத்தின் பெயரால் புதியவைகளை உருவாக்கியவர்கள், மார்க்கத்தின் பெயரால் பிதாக்களை உருவாக்கியவர்கள். இப்படிப்பட்ட நெருக்கடிகளையும் இழிவுகளையும் மறுமையிலே சந்திப்பார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நபித்தோழர்களை போன்று நேசம் வைத்தவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது, வேறு யாரும் இருக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு தலைவரை உலக வரலாற்றிலே காட்ட முடியாது என்கின்ற அளவுக்கு உர்வத் இப்னு மசூத் அஸ்ஸகவி சொல்கிறார், ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையிலே காபிர்களுடைய தரப்பிலிருந்து தூதுவராக வந்தவர் சொல்கிறார், அன்றைய சாம்ராஜ்யங்களாக ரோம் பாரசீகம் போன்ற சாம்ராஜ்யங்கள் இருந்தன. அந்த சாம்ராஜ்யங்களுக்கெல்லாம் அதன் தலைவர்களிடமெல்லாம் நான் தூதுவராக சென்றிருக்கிறேன். அந்த தலைவர்களுக்கு கொடுக்கப்படாத மரியாதையும் கண்ணியத்தையும் நபித்தோழர்கள் அல்லாஹுடைய தூதர் இந்த தூதருக்கு கொடுப்பதை நான் பார்த்தேன் என்று சொல்கிறார்கள். அப்படி அல்லாஹுடைய ரசூலை நேசித்தவர்கள் நபித்தோழர்கள். எனவே அவர்கள் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த தினத்தை கொண்டாடவில்லை, அதற்காக கவிதைகளை அவர்கள் பாடவில்லை. அவர்கள் அல்லாஹுடைய ரசூலை எப்படி நேசித்தார்கள் என்பதை மிக தெளிவாக வரலாறு பதிவு செய்திருக்கிறது. எனவே நறுமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையிலேயே நேசிப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும், அவர்களுடைய ஒவ்வொரு போதனையையும் அணுவணுவாக பின்பற்ற வேண்டும். அவர்கள் எதிலெல்லாம் கூடுதல் கவனம் செலுத்தினார்களோ அதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். அவர்கள் மக்காவில் 13 வருடங்கள் ஓரிரை கொள்கைக்காகத்தான் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார்கள் என்று சொன்னால், நாம் அந்த ஓரிரை கொள்கையில் பிடிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏன், அந்த 13 வருடமும் தௌஹீதை ஓரிரை கொள்கையை அந்த உள்ளங்களிலே உறுதியாக நிலைநாட்டுவதற்கும் அந்த உள்ளங்களில் உறுதியாக அதை விதைப்பதற்கும் அல்லாஹுடைய ரசூல் எவ்வளவு தியாகங்களை செய்தார்கள் என்பதை நாம் அறிவோம். எனவே அவர்கள் இந்த கொள்கையை எந்த அளவு நேசித்தார்கள், எந்த அளவு விரும்பினார்கள், அந்த கொள்கைக்கு ஒரு அணு அளவும் ஒரு கேடு வருவதை அவர்கள் விரும்பவில்லை. எனவே நறுமை சகோதரர்களே, அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஓரிரை கொள்கைக்காகவே தங்களை அர்ப்பணித்துக் கொண்டார்கள் என்றால், அந்த கொள்கையிலே பிடிப்புள்ளவர்களாக நாம் இருப்பதன் மூலம் அந்த அன்பை நாம் நிரூபிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பை நாம் எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்றால், அவர்கள் எவற்றையெல்லாம் விரும்பினார்களோ, அவர்கள் எவற்றையெல்லாம் நமக்கு கட்டளையாக பிறப்பித்தார்களோ, எவற்றையெல்லாம் செயல்படுத்துமாறு போதித்தார்களோ, அவற்றை செயல்படுத்துவதன் மூலம், அவற்றை நிலைநாட்டுவதன் மூலம், அதே போன்று எவற்றிலிருந்தெல்லாம் நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்று எச்சரித்தார்களோ, அவற்றிலிருந்தெல்லாம் முழுமையாக விலகிக் கொள்வதன் மூலம் தான் அந்த அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டுமே தவிர, அவர்கள் கற்றுத்தராதவைகளை எல்லாம் நாம உருவாக்கிக் கொள்வோம் என்று சொன்னால் அது தீன் மார்க்கமாகாது. அதற்கு பெயர் மனோ இச்சை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், நபியே, அவர்கள் உமக்கு செவிசாய்க்கவில்லை என்றால், அவர்கள் உமக்கு பதிலளிக்கவில்லை என்றால், ஃபஅலம், நீர் அறிந்து கொள்வீராக, அன்னமா யத்தபிஊன அஹ்வாஅஹும், அவர்கள் தங்கள் மனோ இச்சையை தான் பின்பற்றுகிறார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்துக்கு பிறகு 23 வருடங்கள் அவர்கள் தனக்காக ஒரு பிறந்த நாளை கொண்டாடவில்லை,
அதன் பிறகு நபித்தோழர்கள் அப்படியாக ஒன்றை செய்யவில்லை. சுமார் 400 வரை இப்படி ஒன்று இந்த இஸ்லாமிய உலகிலே இருக்கவில்லை. 400 365 ஃபாத்திமீன்கள் என்று சொல்லப்படுகின்ற ஷியாக்களால் உருவாக்கப்படுகின்ற ஒரு வழிகேடு இது. அப்ப அதற்கு முன்னர் வரை இல்லாத ஒன்று உருவாக்கப்படுகிறது. இப்போது அதை நிலைநாட்டுவதற்காக குர்ஆன் சுன்னாவிலிருந்து ஆதாரங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆதாரங்கள் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா சம்பந்தமில்லாத ஆதாரங்கள். எப்படி சொல்கிறார்கள்? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், குல் பிஃபலில்லாஹி வ பிரஹ்மதிஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன். அல்லாஹ் இங்கே சொல்கிறான், அல்லாஹ்வுடைய அருள் ரஹ்மத்தை கொண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள், சந்தோஷம் அடையுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனத்தை கொண்டு வந்து மீலாது விழா கொண்டாடலாம் என்று சொல்கிறார்கள். இந்த வசனத்தை யாராவது ஓதி படித்து பார்த்தால் அதற்கு முன்னுள்ள வசனம் எதை பேசுகிறது என்றால் அல்லாஹ் இறக்கிய குர்ஆனை சொல்கிறது. அல்லாஹ் இறக்கிய அருளுடைய குர்ஆன், அதைத்தான் அதனுடைய சிறப்பைத்தான் அல்லாஹ் இங்கே சொல்கிறான். குர்ஆனை உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்வதன் மூலம், அதை நிலைநாட்டுவதன் மூலம் தான் இந்த மகிழ்ச்சியை ஒருவர் பெற முடியும் என்பதை சொல்கின்ற வசனம். ஆனால் சம்பந்தம் இல்லாமல் பொறுத்துகிறார்களேன், நேரடியான ஆதாரம் கிடையாது. அதே போன்று நீங்கள் அண்மையில் கேட்டிருப்பீர்கள், ஆதாரம் தேவையா, இதோ ஹதீஸிலிருந்து ஆதாரம் தருகிறோம் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் என்ன செய்தார்கள்? மீலாது நபி, தான் பிறந்த தினத்தை கொண்டாடினார்கள். திங்கட்கிழமை என்ன செஞ்சாங்க? ரசூல் தாங்க நோன்பு வைத்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் நோன்பு வைத்தார்கள். அவர்கள் அதில் என்ன காரணங்களை சொன்னார்கள்? திங்கட்கிழமையில் நான் பிறந்தேன் என்று சொன்னார்கள். அந்த நாளில் தான் எனக்கு முதன்முறையாக குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது என்று சொன்னார்கள். நான் நபியாக தெரிவு செய்யப்பட்டேன் என்று சொன்னார்கள். இவ்வளவையும் சொன்னார்கள். இவ்வளவையும் சொல்லிவிட்டு அந்த நாளில் நான் நோன்பு இருக்கிறேன். நபி அவர்கள் திங்கட்கிழமை மாத்திரம் நோன்பு இருக்கவில்லை, வியாழக்கிழமை நோன்பு இருந்தார்கள். மாதத்திலே 3 நோன்புகள் வைத்தார்கள். எனவே இவர்கள் உண்மையாளர்களாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? நோன்பு இருக்க வேண்டும். ஆனால் என்ன செய்யறாங்க? ரசூல் நாங்கள் நோன்பாக இருந்தாங்க, நாங்கள் வயிறு புடைக்க சாப்பிட்டு காட்டுவோம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நேர் மாற்றமாக தான் வேலை நடக்குது. சம்பந்தம் இல்லாத ஹதீஸை கொண்டு வந்து எப்படி இதற்கு ஆதாரம் என்று கொண்டு வந்து நிறுவுகிறார்கள். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, நான் ஏன் இவற்றை உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னால், இவர்களுக்கு நேரடியான ஆதாரம் கிடையாது. அப்ப நேரடியான ஆதாரம் இல்லை என்கின்ற போது என்ன செய்வாங்க? இப்படித்தான் ஆதாரங்களை கொண்டு வர முயற்சி செய்வார்கள். எனவே மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையிலேயே நேசிக்கக்கூடிய ஒரு மூமின் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு உரையிலும், அவர்கள் ஒவ்வொரு உரையை ஆரம்பிக்கின்ற போதும் இந்த சமுதாயத்துக்கு எச்சரித்த ஒரு விஷயத்தில் அலட்சியமாக இருக்கக்கூடாது. என்ன அது? இய்யாக்கும் வ முஹ்தஸாத்தில் உமூர். மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்படுபவைகளை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். ஒவ்வொரு உரையை ஆரம்பிக்கும் போதும் இதை அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த உம்மத்துக்கு நினைவுபடுத்தினார்கள், இந்த உம்மத்துக்கு நினைவூட்டினார்கள். இப்போ மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்படுகின்றவைகளை உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய ரசூல் எச்சரித்த ஒரு விஷயத்தில் அலட்சியமாக இருக்க முடியுமா? அப்ப இதற்கு நேர்மாற்றமாக நடந்து கொண்டு நாம் நபியை நேசிக்கிறோம் என்று சொல்ல முடியுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் எச்சரித்த ஒரு விஷயம் இது. அப்ப எனவே அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பெயரால் பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது என்று சொன்னால், அவர்கள் எச்சரித்த விஷயம் என்ன? மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்படுபவைகளை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். இஸ்லாம் என்பது அல் குர்ஆன், அஸ் சுன்னா, அல்லாஹ், அல்லாஹ் ரசூல், அல்லாஹ்வுடைய தூதருடைய அங்கீகாரம். நீங்கள் பாருங்கள், ஒரு முறை ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் வெள்ளிக்கிழமையிலே நோன்போடு இருக்கிறார்கள். வெள்ளிக்கிழமை என்பது ஒரு சிறந்த நாள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமையுடைய சிறப்பை நிறையவே சொல்லி இருக்கிறார்கள். சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களில் மிகச் சிறந்த நாள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்ட நாள். சுவர்க்கத்திலே நுழைவிக்கப்பட்ட நாள். இப்படி சிறப்புகள், ஒரு சிறப்பான நாள் வெள்ளிக்கிழமை. அவங்க வெள்ளிக்கிழமை நோன்பு இருக்கிறாங்க. நோன்பன்ற இபாதத்துக்கு மார்க்கத்தில் ஆதாரம் இருக்குது. நோன்பன்ற இபாதத்துக்கு மார்க்கத்தில் ஆதாரம் இருக்குது. அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்கிறார்கள், அதாவது அசுன் தியம்ஸ், நீங்கள் நேற்று நோன்பு இருந்தீர்களா என்று கேட்கிறார்கள். அவங்க இல்லை என்று சொல்றாங்க. நாளை நோன்பு இருப்பீர்களா என்று கேட்கிறாங்க, அதாவது சனிக்கிழமை. நாளையும் நான் நோன்பு இருக்க மாட்டேன் யார் சொல்லல்லா. அப்படி என்றால் நோன்பை விட்டு விடுங்கள். நல்ல கவனிங்க ஹதீஸ். அதாவது வெள்ளிக்கிழமை சிறந்த நாள், வெள்ளிக்கிழமை வந்து ஒரு சிறப்புக்குரிய நாள். நோன் பண்ற இபாதத்துக்கு மார்க்கத்தில் அங்கீகாரம் இருக்குது. அவங்க மார்க்கத்தில் அங்கீகாரம் உள்ள ஒரு இபாதத்தை தான் செய்யறாங்க, ஒரு சிறந்த நாள்ல தான் செய்யறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்கிறார்கள், நேற்று வியாழக்கிழமை நோன்பு இருந்தீங்களா? இல்லை என்கிறார்கள். நாளை நோன்பு இருப்பீர்களா? இல்லை என்கிறார்கள். அப்படி என்றால் நோன்பை விட்டு விடுங்கள். இப்ப நம்ம அதிகமானவங்க எப்படி வாதத்தில் இருப்பாங்கன்னு சொன்னா, நோன்பு வந்து நன்மைதானே, நோன்பு வந்து பாவமா, நோன்பு நன்மையான விஷயம், இப்படிதானே வாதம் வைக்கிறாங்க. அப்ப அப்படி அவங்க வாதம் வச்சாங்களாங்க, யார் சொல்றா நோன்பு நன்மையான விஷயம் தானே, அதையும் தடுக்க வேண்டும் அப்படி கேட்டாங்களா? இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் எதை தடுத்தார்களோ அது தீன், அது மார்க்கம். அல்லாஹ்வுடைய ரசூல் ஏவினால் அது மார்க்கம், தடுத்தால் அது மார்க்கம். இப்படித்தான் தீனை அவர்கள் விளங்கினார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, நாம ஒன்றை முடிவு செய்ய முடியாது என்பதற்கு இது மிகப்பெரிய சான்று, மிகப்பெரிய ஆதாரம். எனவே அந்த அடிப்படையிலே நாம் இதை அணுக வேண்டும். நபி தோழர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலின் மீது அளவு கடந்த அன்பை வைத்திருந்தார்கள், உயிரை விட மேலாக நேசித்தார்கள். உண்மையிலேயே நன்மையில் அவர்களை போன்று முந்தி செல்பவர்கள் வேறு யாரும் இருக்கவில்லை. நீங்க குர்ஆன் எடுத்து பாருங்க, குர்ஆன்ல சொல்லப்படுகின்ற இந்த உம்மத்துக்கு சொல்லப்படுகின்ற எல்லா சிறப்புகளும் முதலில் யாரை சாரும்? முதலில் யாரை சாரும்? சஹாபாக்களை தான் சாரும் இல்லையா. குர்ஆன் இந்த உம்மத்துக்கு என்னென்ன சிறப்புகளை எல்லாம் சொல்லுதோ அந்த சிறப்புகளுக்கு முதல் சொந்தக்காரர்கள் சஹாபாக்கள். ஏன்னா அவங்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய ரசூல் இருக்கும் போது அந்த சமுதாயத்துக்கு தான் குர்ஆன் இறக்கி அருளப்படுகிறது. அவர்கள் தான் அந்த சிறப்புக்குரியவர்கள். அருமையான சகோதரர்களை, அல்லாஹ் சொல்கிறான், வலாக்கின் அல்லாஹ் ஹப்பப இலைக்குமுல் ஈமான். நபித்தோழர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற சிறப்பு பாருங்க, அல்லாஹ் உங்களுக்கு ஈமானை நேசத்துக்குரியதாக ஆக்கினான். அவங்களோட ஈமான் எப்படி? அந்த ஈமானை அல்லாஹ் அவர்களுக்கு நேசத்துக்குரியதாக, வஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும், அந்த அவர்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் ஈமானின் மூலம் அலங்கரித்ததாக, அழகுபடுத்தியதாக சொல்கிறான். குஃப்ரையும் பாவத்தையும் அவர்களுக்கு வெறுப்பாக்கியதாக, அதன் மீது வெறுப்பை உருவாக்கியதாக அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இந்த சிறப்புகளுக்கெல்லாம் உரியவர்கள் யாரு? சஹாபாக்கள், நபித்தோழர்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப அவர்கள் உண்மையில இது நன்மையை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குமாக இருந்தால், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பெயரால் அவருடைய பிறந்த தினத்தை கொண்டாடுவது என்பது ஒரு நன்மையான விஷயம் என்றிருந்தால், ஒருபோதும் அவர்கள் அதை விட்டிருக்கவே மாட்டார்கள். நன்மை, எந்த நன்மையையும் நபித்தோழர்கள் விடவே இல்லை. எது நன்மையோ அதில் முதன்மையானவர்களாக அவர்கள் இருந்தார்கள். நன்மையிலே ஒருவருக்கொருவர் போட்டி போடக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, இப்ப நன்றாக தெரிகிறது இது ஒரு வழிகேடு, இது ஒரு பிதா, மார்க்கத்தின் பெயரால் புதிதாக தோற்றுவிக்கப்பட்டது. அப்ப எனவே இதற்குள் நாம் நுழைந்து விடக்கூடாது, இந்த வழிகேட்டுக்கு நாம் சென்று விடக்கூடாது. இன்னும் சிலரை பாத்தீங்கன்னு சொன்னா, இதெல்லாம் எப்படி பாக்குறாங்க, இதெல்லாம் சாதாரண பிரச்சனை, இதை நாம் அலட்டிக் கொள்ள வேண்டியதில்லை, இதை பேசி நாம் ஏன் சமூகத்துக்குள்ள பிளவை உருவாக்க வேண்டும், இப்படி பல கண்ணோட்டங்கள் இருப்பதை பார்க்கிறோம். ஆனால் நறுமை சகோதரர்களே, பிதத்துகளை சஹாபாக்கள் கண்டித்தார்கள். பிதத்துகளில் சஹாபாக்கள் மிக கண்டிப்பாக நடந்தார்கள். நீங்கள் பிதத்தை எதிர்ப்பது, அதனுடைய அடுத்த பக்கம் என்ன தெரியுமா? நீங்கள் சுன்னாவை நேசிக்கிறீர்கள், சுன்னாவை நேசிக்கிறீர்கள். சுன்னாவை நேசித்த ஒருவர் தான் பிதாவை தடுப்பார். சுன்னாவின் மீது எவருக்கு நேசம் இருக்குதோ அவங்க ஒரு நாளும் பிதாவை அனுமதிக்க மாட்டார்கள். நறுமையான சகோதரர்களே, நீங்கள் இந்த ஹதீஸை பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், இது முஸ்லிமிலே பதிவாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹு தஆலா ஹவாரியூன் என்று சொல்லக்கூடிய அந்த தோழர்களை அல்லாஹ் அவர்களுக்கு ஆக்கியிருந்தான். ஒவ்வொரு நபிக்கும் அப்படியான தோழர்கள் இருந்தார்கள். அந்த அடிப்படையிலே அந்த தோழர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அந்த நபிமார்களை பின்பற்றி அவர்கள் வாழ்ந்தார்கள். நபிமார்களை அவர்கள் முன்மாதிரியாக கொண்டு செயல்பட்டார்கள். ஆனால் அந்த நபிமார்களுடைய மறைவுக்கு பின்னால் அந்த தோழர்களுடைய மறைவுகளுக்கு பின்னால் என்ன செய்தார்கள்? வந்தவர்கள் அந்த நபி என்ன சொன்னார்களோ அதற்கு மாறு செய்ய ஆரம்பித்தார்கள். நபி எதை ஏவினார்களோ அதை அவர்கள் செயல்படுத்தவில்லை. நபி எதை தடுத்தாரோ அதை அவர்கள் செயல்படுத்த ஆரம்பித்தார்கள். இப்படியானவர்களை நீங்கள் சந்தித்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுடைய தவறுகளை நீங்கள் கையினால் தடுக்க வேண்டும். கையினால் உங்களுக்கு தடுக்க சக்தி இல்லையா? நாவினால் தடுக்க வேண்டும். அதற்கும் சக்தி இல்லையா? நீங்கள் உங்களுடைய உள்ளத்தால் அதை வெறுக்க வேண்டும். அதற்கு அந்த உள்ளத்தால் வெறுப்பதென்பதுதான் ஈமானுடைய மிக குறைந்த அந்தஸ்தாக, மிக குறைந்த இடமாக இருக்கிறது. அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அதுவும் இல்லை என்று சொன்னால் அப்ப நாங்கள் எப்படி எம்மை மூமின்கள் என்று சொல்ல முடியும்? எனவே ஒரு பிதா என்பது பெரும் பாவத்தை விட கொடிய ஒன்று இல்லையா? ஏனென்றால் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், எவன் ஒருவன் ஒரு பிதுஅத்தை, இது நல்லதான இருக்குது, இது அழகாகத்தான் இருக்குது, இது பார்க்கறதுக்கு நல்லதான இருக்குது, இங்கு விருந்தோம்பல் தான் நடக்குது, இங்கு மக்கள் ஏழைகளுக்கு உணவு தானே கொடுக்கப்படுது, இப்படி ஒரு பிதாவை ஒருவர் நல்லதாக பார்த்தால், இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், இவங்களும் பெரும் பெரும் அறிஞர்கள், மூவத்தாண்ட ஹதீஸ் கிரந்தத்தினுடைய ஆசிரியர், அருமை சகோதரர், அவர்கள் சொல்கிறார்கள், எவர் பிதாவை நல்லதென்று காணுகிறாரோ அவர் அந்த நேரத்திலே என்ன முடிவு செய்கிறார் என்றால், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தூதுத்துவ பணியில் மோசடி செய்து விட்டார்கள், தனது தூதுத்துவ பணியில் இதை மறைத்து விட்டார்கள், சொல்லாமல் மறைத்து விட்டார்கள், அவங்க மோசடி செஞ்சிட்டாங்க என்று அவர் சொல்கிறார். அப்ப இது வந்து சாதாரண ஒரு விஷயமா? நபி அவர்களின் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான், வலவ் தகவல அலைனா பஅதல் அகாவில், நாம் சொல்லாத சிலவற்றை அவராக இட்டுக்கட்டி சொல்லி இருப்பார் என்று சொன்னால், நாம் அவரை வழக்கரத்தால் பிடித்து அவரது நாடி நரம்பை தரித்திருப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான். நபி அவங்க அவர்களாக சுயமாக ஓரிரண்டு விடயத்தை சேர்த்து சொல்லியிருப்பாங்கடா. அல்லாஹ் சொல்றான் எப்படி, அவரை நாம் வழக்கரத்தால் பிடித்து அவரது நாடி நரம்பை தரித்திருப்போம். இந்த இப்படி குர்ஆன் எச்சரிக்குது. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்தையும் இந்த உம்மத்திடம் ஒப்படைத்து விட்டு தான் சென்றார்கள். எதெல்லாம் அவர்களுக்கு ரிசாலத்தாக அல்லாஹ்விடம் இருந்து இறை செய்தியாக வந்ததோ அனைத்தையும் மக்களிடத்திலே ஒப்படைத்து விட்டு அதற்கு அல்லாஹுவை சாட்சியாக ஆக்கிவிட்டு தான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள். அதுக்கு மிகப்பெரிய சாட்சி என்ன தெரியுமா? அதே நாளிலே குர்ஆனுடைய வசனம் இறங்கியது, அல் யௌம அக்மல்து லகும் தீனக்கும், நபியே இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் உங்களுக்காக முழுமைப்படுத்தி விட்டேன். எப்ப ரசூலுல்லாஹ் கேள்வி கேட்கிறாங்களோ, உங்களுக்கு இந்த மார்க்கத்தை முழுமையாக ஒப்படைத்து விட்டேனா என்று எந்த நாளில் கேள்வி கேட்டாங்களோ அந்த நாளில் அல்லாஹுவை சாட்சியாக ஆக்கினார்கள். அல்லாஹ் அதற்கு பதிலாக குர்ஆனுடைய வசனத்தை இறக்கினான், இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் நிறைவு செய்து விட்டேன். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த நிறைவு செய்யப்பட்ட மார்க்கத்தில் மீலாது விழாக்கள் இல்லை, அந்த நிறைவு செய்யப்பட்ட மார்க்கத்தில் மௌலிதுகள் இல்லை, அந்த நிறைவு செய்யப்பட்ட மார்க்கத்தில் பாத்தியாக்கள் இல்லை, இப்படி எத்தனை எத்தனை பிதாக்கள், கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். எனவே உண்மையாக சுன்னாவை ஒருவர் நேசிக்கிறாரா, அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிக்கிறாரா, அந்த நேசத்துடைய வெளிப்பாடு எதுவாக இருக்க வேண்டும் என்றால் பிதாவை கண்டிக்க வேண்டும், பிதா அதை நிராகரிக்க வேண்டும், அதை வெறுக்க வேண்டும். ஆனா இன்று என்ன, அவர்களோடு சேர்ந்து உட்காருவோம், அவர்களோடு சேர்ந்து நாமும் சாப்பிடுவோம், அவர்களோடு சேர்ந்து நாமும் கலந்திருப்போம், ஆனா நாங்க என்ன செய்வோம், அது பிதத்தான் சொல்லி சொல்லிக் கொள்வோம். இது வெறுப்பதா? இது இந்த நிலையைத்தான் அதிகமானவர்கள் இன்று கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு வகையான இரட்டை வேடம், இது மார்க்கம் அங்கீகரித்த அனுமதித்த முறை அல்ல. என் அருமை சகோதரர்களே, நபி தோழர்கள் நீங்க எடுத்து பாருங்க, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த பிதா இதற்கு முன்னால் அவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருந்துச்சு? இந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். உங்க யார் தெரியுமா? ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த நபி தோழர்கிட்ட கேக்குறாங்க, என்ன சொல்றாங்க, அப்துல்லாவே நீர் குர்ஆனை ஓதுவீராக, நீர் குர்ஆனை ஓதுவீராக, நான் செவிமடுக்க வேண்டும், நான் அதை கேட்க வேண்டும். அப்போது அல்லாஹ்வுடைய ரசூலிடம் அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், குர்ஆன் உங்களுக்கு இறக்கி அருளப்பெற்றுக் கொண்டிருக்கிறது, உங்களுக்கு நான் ஓதி காட்டுவதா? அப்போது அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், அப்துல்லாவே பிறர் ஓதுவதை நான் கேட்பதற்கு விரும்புகிறேன் என்று சொன்ன போது அவர்கள் குர்ஆனை ஓத அதை அல்லாஹ்வுடைய ரசூல் செய்யுமடுத்தார்கள் என்றால் இந்த சிறப்புக்குரிய நபித்தோழர், இந்த சிறப்பு அந்த நபித்தோழருக்கு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு நபித்தோழர். இது மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலாஹித்து சொன்னார்களே, நீங்கள் குர்ஆனை நான்கு பேரிடமிருந்து எடுத்துக் கொள்ளுங்கள், குதுல் குர்ஆன மின் அர்பா, நான்கு பேரிடமிருந்து நீங்கள் குர்ஆனை எடுங்கள் என்று சொன்னார்கள். அப்படி அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிவிட்டு அதில் முதலாவது சொன்னது யாருடைய பேர் தெரியுமா? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹுடைய பேரைத்தான் சொன்னார்கள். இவரிடமிருந்து நீங்கள் குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்கள். இப்படி அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகாரம் வழங்கிய ஒரு நபித்தோழர். அதே போன்று அந்த ஹதீஸில் ஏனைய மூவரும் யார் என்று சொன்னால், ஹுதைபாவுடைய அடிமையாக இருந்தவர் சாலிம், அதே போன்று முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த பெயர்களை எல்லாம் சொன்னார்கள். இப்படி குர்ஆனை நீங்கள் இவரிடமிருந்து எடுங்கள் என்று சொன்ன நபித்தோழர் யார் தெரியுமா? அதில் ஒருவர் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. ஒருமுறை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள் மக்களுக்கு மத்தியிலே, வல்லாஹி அல்லதி லா இலாஹா இல்லா கைரு, வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, அந்த ரப்பின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், அதாவது மா உன்ஸில சூரத்துன் மின் கிதாபில்லாஹ், அதாவது குர்ஆனிலிருந்து அருளப்பட்ட அத்தியாயங்கள், இதுல வந்து 70 அத்தியாயங்களை நான் அல்லாஹ்வுடைய ரசூலிடமிருந்து நேரடியாக கற்றேன். எனவே குர்ஆனுடைய ஞானம் அறிவு அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு நிறைய வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். அதை எந்த நபித்தோழரும் மறுக்கவில்லை. அப்படி குர்ஆனுடைய இல்ம் ஞானம் கொடுக்கப்பட்ட நபித்தோழர் யாரு? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது குர்ஆனில் எந்த ஒரு வசனமாக இருந்தாலும் அந்த வசனத்தை பற்றிய இல்ம் என்னிடம் இருக்கிறது, அந்த வசனம் எங்கு இறங்கியது, அந்த வசனத்தினுடைய பின்னணி என்ன, யாருடைய விஷயத்தில் இறங்கியது, இதை பற்றிய இல்ம் என்னிடம் இருக்கிறது என்று அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். இந்த குர்ஆனுடைய இல்ம் வேறு யாரிடமாவது என்னை விட அதிகமாக இருக்குமாக இருந்தால், எனக்கு தெரியாத ஒரு விஷயம் இன்னொருடம் இருக்குமாக இருந்தால், நான் எவ்வளவு தொலைவுக்காக இருந்தாலும் நான் ஒட்டகத்திலே பயணித்து அந்த செய்தியை எடுத்துக்கொள்வேன். நான் இப்போது உங்களுக்கு சொன்ன இந்த அனைத்து செய்திகளும் புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. புகாரியில் இடம்பெற்ற செய்திகள், என் அருமையான சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு சிறந்த நபித்தோழர் யாரு? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பாருங்கள், இது கூஃபால் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, பிற்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதாவது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகைக்கு வெளியே வருவதற்காக, வீட்டை விட்டு வெளியே வருவதற்காக அவர்களை எதிர்பார்த்து ஏனைய தோழர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த நேரத்திலே அபு மூசல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் ஒரு நபித்தோழர். இவர்கள் வருகிறார்கள், வந்து கேட்கிறார்கள், அபு அப்துல் ரஹ்மான் வந்து விட்டாரா, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்கள் தொழுகைக்கு தயாராகி வந்து விட்டார்களா? அப்போது மக்கள் இல்லை என்று சொல்கிறார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் வரும் வரை அவர்களும் அங்கு அமர்ந்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் தொழுகைக்கு தயாராகி வீட்டை விட்டு வெளியே வந்தவுடன் அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அபா அப்துல் ரஹ்மான் அவர்களே, இன்னி ராயித்து ஃபில் மஸ்ஜித் ஆனிஃபன் அம்ரன் அன்கர்த்துஹு, இப்ப நான் பள்ளியில மஸ்ஜிதில் ஒரு விஷயத்தை பார்த்துட்டு வரேன், அந்த விஷயம் வந்து அது ஒரு வெறுப்பைத்தான் எனக்குள் உருவாக்கியது, அதை நான் வெறுக்கிறேன், அப்படியான ஒரு விஷயத்தை நான் மஸ்ஜிதில் இப்ப பார்த்து விட்டு தான் வந்தேன் என்று சொல்றான். வலம் அர வல்ஹம்துலில்லாஹ் இல்லா ஹைரா, அதை நான் வெறுத்தாலும் அதில் நன்மை இருப்பது போன்று, அல்லாஹுவை போல் சொல்கிறார்கள், அதில் நன்மை இருப்பதாகத்தான் நான் காணுகிறேன் என்று சொன்னார்கள். அந்த நேரத்திலே அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், நீங்கள் அப்படி மஸ்ஜிதிலே பார்த்த அந்த விடயம் என்ன, எதை பார்த்தீர்கள், என்ன காட்சி அது? அப்போது சொல்கிறார்கள், இன் இஷ்த ஃபஸ்தரா, நீங்க வாழ்ந்தீங்கடா அதை காணுவீங்க. மஸ்ஜிதுக்கு போறதுக்கு முன்னால கூட மவுத்து வரலாம், எப்படி வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்னு பாருங்க. இன் இஷ்த ஃபஸ்தரா, நீங்க வாழ்ந்தீங்கடா காணலாம், பள்ளிக்கு போறதுக்குள்ள மவுத்து வரலாம், அதுக்காக அப்படி சொல்றான். என் அருமையான சகோதரர்களே, அதன் பிறகு அவர்கள் சொல்கிறார்கள், நான் மஸ்ஜிதிலே பார்த்தேன், அதாவது கூட்டம் கூட்டமாக வட்டம் வட்டமாக அமர்ந்து என்ன செய்கிறார்கள் தெரியுமா, அங்கு ஒருவர் கற்களை வைத்துக் கொண்டு, 100 கற்களை வைத்துக் கொண்டு என்ன செய்கிறார், அவர் கபீரு தக்பீர் சொல்லுங்கள் என்று சொல்கிறார். அந்த நேரத்திலே அனைவரும் 100 தக்பீர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் அக்பர் சொல்கிறார்கள், ஹல்லிலு மியா 100 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள் என்று சொல்கிறார். அனைவரும் 100 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறார்கள். சப்பிஹு மிஹா 100 தடவை சுபஹானல்லாஹ் சொல்லுங்கள் என்று சொல்கிறார். மக்கள் எல்லாம் சுபஹானல்லாஹ் சொல்கிறார்கள். இப்படி ஒரு காட்சி நான் மஸ்ஜிதிலே பார்த்தேன், இதை நான் வெறுக்கிறேன் என்று சொல்கிறார்கள். இதில் நன்மையை தவிர வேறு எதுவும் இருப்பதாக நான் தெரியவில்லை என்றும் சொல்கிறார்கள். என் அருமை சகோதரர்களே, அந்த நேரத்தில் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரெண்டு பேரும் நபித்தோழர்கள், நல்ல கவனிங்க, அபு மூசல் அஷ்அரி அவர்களும் ஒரு நபித்தோழர், அவரிடம் சிறந்த மார்க்க ஞானம் இருக்குது. ஆனா அவர் அவரை விட யார சிறப்பா பாக்குறாங்க? அப்துல்லாஹ் இப்னு மசூத் என்னை விட அறிவிலே சிறந்தவர் அப்படி பாக்குறாங்க, பார்த்துதான் வராங்க. அந்த நேரத்தில் அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சமாதா குல்தலகும், நீங்க அவர்களுக்கு என்ன சொன்னீர்கள்? அவர் சொல்கிறார், நான் எதையும் சொல்லவில்லை, நீங்க என்ன சொல்றீங்க, உங்களுடைய பதில் என்ன, அதை நான் எதிர்பார்த்திருக்கிறேன் அப்படி சொல்றார். இவ்வளவு பணி வந்து பாருங்க. என் அருமையான சகோதரர்களே, அந்த நேரத்தில் அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், அஃலா அமர்த்தஹும் அய்யுது சையாதிஹிம், நீங்க அவங்களுக்கு சொல்லவில்லையா அவர்களுடைய பாவங்களை அவர்கள் எண்ணிக்கொள்ளட்டும், நன்மைக்கு அல்லாஹ் பொறுப்பாக இருக்கிறான், நன்மைக்கு அல்லாஹ் பொறுப்பாக இருக்கிறான், நன்மைகள் என்ன செய்யப்படுது, எல்லாம் பதியப்படுது, ஒவ்வொரு நன்மை தீமை அனைத்தும் பதியப்படுது. எனவே நர்மையான சகோதரர்களே, ஒருவர் திக்ரு செய்கின்ற போது என்ன செய்யறாரு, 100 தடவைக்கு கூடுதலா சொல்றாரா, கூடுதலா நன்மை கிடைக்க போகுது. அப்ப நன்மைகளை பொறுத்தவரையில அன்பிக்குரிய நர்மை சகோதரர்களே, அதை அல்லாஹ் பாதுகாப்பதாக பொறுப்பேற்றிருக்கிறான். எந்த ஒரு நன்மையும் வீணாக மாட்டாது, அல்லாஹ் அதை பல மடங்கு பெருக்கி தருவதாகத்தான் வாக்களித்திருக்கிறான். எனவே அவர்கள் அவர்களுடைய பாவங்களை எண்ணிக்கொள்ளட்டும் என்று சொல்லி நீங்க சொல்லியிருக்க வேண்டாமா என்று கேட்கிறார்கள். அதற்கு பிறகு யாரு, நாங்கள் அனைவரும் மஸ்ஜிதுக்கு வந்தோம், அவங்க எல்லாம் வட்டமா உட்கார்ந்து இப்படி என்ன செய்யறாங்க, கூட்டமாக விக்ரு செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவங்க வந்து கேட்கிறாங்க, யாரு, அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரலியல்லாஹு கேட்கிறார்கள், மா ஹாதல்லதி அராக்கும் தஸ்னஊன், நீங்க செய்யக்கூடிய இந்த காரியம் என்ன என்று கேட்கிறாங்க, நீங்க செய்யக்கூடிய இந்த காரியம் என்ன என்று கேட்கிறார்கள். அப்போது சொல்கிறார்கள், யா அபா அப்துல் ரஹ்மான், அபு அப்துல் ரஹ்மான் அவர்களே, நாங்கள் கற்களை வைத்து என்ன செய்து கொண்டிருக்கிறோம், தக்பீர் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், தஹ்லீல் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறோம். அப்போது சொல்கிறார்கள், ஃபஉத்து சையாதிக்கும், உங்கள் பாவங்களை நீங்கள் எண்ணுங்கள், அதாவது உங்களுடைய நன்மைக்கு நான் பொறுப்பாக இருக்கிறேன், அவைகள் பால்பட்டு போக மாட்டாது, அந்த நன்மைகள் பாழாகிவிட மாட்டாது என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், வைஹக்கும் யா உம்மத முஹம்மத், ஒவ்வொரு வார்த்தையும் கவனிங்க, வைஹக்கும் யா உம்மத முஹம்மத், முகமதுடைய சமுதாயமே உம்மத்தே, உங்களுக்கு கேடு உண்டாகட்டும் சொல்றாங்க, நல்ல கவனிங்க, கேடு உண்டாகட்டும், மா அஸ்ரா ஹலக்தக்கும், என்ன இவ்வளவு வேகமாக அழிவின் பக்கம் செல்கிறீர்கள், இவ்வளவு வேகமாக அழிவின் பக்கம் செல்கிறீர்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், அவங்க யாரும் மரணிக்கவில்லை, உயிரோடு இருக்கும் போது, அதாவது 100 கடந்து விடவில்லை, இவ்வளவு வேகமாக நீங்கள் வழிகேட்டுக்கு போக வேண்டுமா, இவ்வளவு வேகமாக நீங்கள் அழிவை நோக்கி செல்ல வேண்டுமா அப்படி என்று கேட்கிறார்கள். இன்னும் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஆடைகள், அவங்க அணிந்த ஆடைகள் இன்னும் ஒக்கி போகவில்லை, கிழிந்து விடவில்லை, அந்த ஆடைகள் இன்னும் இருக்கின்றன, அவர்கள் பயன்படுத்திய பாத்திரங்கள் அவைகள் இன்னும் இருக்கின்றன, அவைகள் இல்லாமலாகி விடவில்லை, அழிந்து விடவில்லை, இந்த இவ்வளவு அவசரத்துக்குள் இதற்குள் நீங்கள் வழிகேட்டுக்கு செல்ல வேண்டுமா, அழிவுக்கு செல்ல வேண்டுமா அப்படி என்று கேட்கிறார்கள். கேட்டுவிட்டு சொல்கிறார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, எனது உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், இன்னக்கும் லஅலா மில்லத்தின் ஹி அஹ்தா மின் மில்லத்தி முஹம்மத், அதாவது ஒரு கார் ஒன்று வந்து 8153 பிக்அப் ஒன்றும், ரெண்டு வண்டியா, 816 குரல் ஒன்றும் இல்லை, 816 ஒன்றும், அதே மாதிரி 8153 பிக்அப் ஒன்றும் இருக்குது, அதை கொஞ்சம் எடுத்துருங்க. அப்போ எனவே நர்மையான சகோதரர்களே, அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரத்தில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் கொஞ்சம் நல்லா கவனிங்க. இந்த வார்த்தைகள் என்ன, இது சொல்லக்கூடியவர் வந்து மிகச்சிறந்த ஒரு நபித்தோழர், நிறைய சிறப்புகளுக்குரிய ஒரு நபித்தோழர், குர்ஆனுடைய ஞானத்தை பெற்ற ஒரு நபித்தோழர். அவர் சொல்றாரு, நீங்க இவ்வளவு அவசரமாக அழிவின் பக்கம் ஏன் செல்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், எனது உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், இன்னக்கும் லஅலா மில்லத்தின் ஹி அஹதா மின் மில்லத்தி முஹம்மத், முஹம்மதுடைய மார்க்கத்தை விட ஒரு நேரான வழி இருக்குமா, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த அந்த நேர்வழி, அந்த தீன், அதை விட ஒரு சிறந்த வழிகாட்டல் இருக்குமா கேட்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு உரையிலும் என்ன சொல்லுவாங்க, ஆரம்பிக்கின்ற போது வஹைருல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வழிகாட்டுதல்கள்ல மிகச்சிறந்த வழிகாட்டுதல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல் தான் என்ற அவங்கள மாதிரி யாருக்கும் வழிகாட்ட முடியாது. ஏனென்றால் அவர்கள் தனது உயிர் போகின்ற அளவுக்கு எதை நேசித்தாங்க என்று சொன்னா, அவர்கள் இந்த உம்மத்தை நேசித்தாங்க. தனது உயிர் ஒரு இந்த உம்மத்தில் ஒருவருக்கு நேர்வழி கிடைக்கவில்லை என்கின்ற அளவுக்கு, தனது உயிர் போகின்ற அளவுக்கு வேதனைப்பட்ட ஒரு தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் அருமையான சகோதரர்களே, அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், நீங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு மார்க்கத்தை விட ஒரு நேர்வழியை நீங்க பெற்று விட்டீர்களா, உங்களுக்கு ஒரு நேர்வழி கிடைத்து விட்டதா என்று சொல்லி கேட்கிறார்கள். அவ் முஃப்தத்தி பாபின் பாபி வலாலா, நீங்கள் வழிகேட்டினுடைய வாயில்களை திறக்கிறீர்களான்னு கேட்கிறாங்க. நீங்க வழிகேட்டின் வாயில்களை திறக்குகிறீர்களா என்று கேட்கிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, அந்த நேரத்தில் இதுக்கெல்லாம் அவங்க சொன்ன பதில் ஒன்றேதான். நன்றாக கவனிங்கள். வல்லாஹி யா அபா அப்துர் ரஹ்மான், அபு அப்துர் ரஹ்மான் அவர்களே, அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கிறோம், மா அரதுனா இல்லல் ஹைர், நாம் நன்மையை தவிர வேறு எதையும் விரும்பவில்லை. இதுதான் பதில். அவங்க பதில் இது ஒன்றாகத்தான் இருந்தது. இவ்வளவு சொல்றாங்க, அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா, நாம் நன்மையை தவிர வேறு எதையும் விரும்பவில்லை. இன்று கூட நீங்க எடுத்தீங்கடா, பிதத்தை செய்யக்கூடியவர்கள், சுன்னாவுக்கு மாற்றமான விடயங்களை செய்யக்கூடியவங்கள்ட்ட வரக்கூடிய பதில் இதுதான். என்ன பதில், என்ன சொல்றாங்க, நாங்கள் நன்மையை எதிர்பார்த்து செய்கிறோம், நன்மையை எதிர்பார்த்து செய்கிறோம், இதுதான் பதில். நோன்பு பிடிப்பது என்ன பாவமா, தொழுவது என்ன பாவமா, இப்படி என்ன செய்யறாங்க, விதத்தை பல இடங்களில் நியாயப்படுத்துவார்கள். இந்த இடத்திலும் இப்படித்தான் சொல்றாங்க, எப்படி நன்மையை தவிர நாம் வேறு எதையும் விரும்பவில்லை. அப்ப அவங்க சொன்ன வார்த்தை முக்கியமானது, நல்ல இந்த வார்த்தை உங்க உள்ளத்துல பதிய வைத்துக் கொள்ளுங்கள். வகம் மிம் முரீதின் லில் ஹைரி லன் யுசீபஹு, எத்தனையோ நன்மையை நாடியவர்கள் அதை அடைந்து கொள்ளவில்லை. நன்மையை நாடி எத்தனையோ மக்கள் அதை அடைந்து கொள்ளவில்லை. ஏன் அடைந்து கொள்ளல, போன ரூட் பிழை, போன வழி பிழையானது. அந்த சஹாபாக்களுடைய வழியை தெரிவு செய்து பயணித்திருப்பார்கள் என்றால் உரிய இடத்தை அடைந்திருப்பார்கள். அதற்கு மாற்றமான வழியை தெரிவு செய்கின்ற போது அந்த உரிய இடத்தை அடைய முடியாது. வழிகேட்டுக்கு தான் கொண்டு போய்விடும். பிதியத் எங்க கொண்டு போய்விடும், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், பிதியத் வந்து வழிகேட்டுக்கு கொண்டு போய்விடும், வழிகேடு எங்க கொண்டு போய்விடும், நரகத்துக்கு கொண்டு போய்விடும். அப்படிதான் ஹதீஸ் சொல்லுது. அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படி அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், அன்ன கௌமன் யக்ரவுனல் குர்ஆன், இந்த உம்மத்தில் ஒரு சாரார் குர்ஆனை ஓதுவார்கள், அந்த குர்ஆன் அவர்களுடைய தொண்டைக்கு கீழே இறங்காது, தொண்டைக்கு கீழே அது இறங்காது. அதே போன்று அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது அவர்கள் இஸ்லாத்தை விட்டு அம்புகள் எப்படி அந்த அதனுடைய கூட்டை விட்டு வெளியேறுகிறதோ அதுபோன்று வெளியேறுவார்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். உங்களிலே அதிகமானவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்களே, அந்த நஹர்வான் என்ற பகுதியில் கொல்லப்படக்கூடியவர்கள் அதில் நீங்க இருப்பீங்களோ என்று சொல்லி நான் சந்தேகிக்கிறேன் என்று சொல்றாங்க. சுபஹானல்லாஹ், அவங்க சொன்ன மாதிரி அதிகமானவர்கள் அதில் தான் இருந்தார்கள். ஹவாரிஜிகள் அந்த பக்கம் தான் இருந்தார்கள். அப்ப அந்த அளவுக்கு அவங்க உணர்றாங்க. என்னத உணர்றாங்க, மார்க்கத்தில் வந்து வழிகேட்டுடைய வாயில சின்னதாகத்தான் திறப்பாங்க, தொடர்ந்து அது அப்படியே வழிகேட்டு கொண்டு போகும். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த ஹதீஸ நீங்க கொஞ்சம் கவனிங்க, இந்த செய்தியை பாருங்க. என்ன செஞ்சாங்க, பள்ளியில வட்டமாக உட்கார்ந்து சுபஹானல்லாஹ் சொன்னாங்க. சுபஹானல்லாஹ் சொல்வதற்கு மார்க்கத்தில் ஆதாரம் இருக்குதா இல்லையா, ஆதாரம் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் சொல்வதற்கு, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வதற்கு, அல்லாஹ் அக்பர் இதெல்லாம் ஹதீஸ்ல ஆதாரம் இருக்குது. இதெல்லாம் சிறந்த ஒரு விஷயம். இந்த விக்கர் வந்து மார்க்கத்தில் ஆதாரம் உள்ள விஷயம். ஆனால் முறை தப்பு, அங்க அந்த முறை இருக்குதே அது பிழையானது. என்ன செய்தார்கள், கற்களை வைத்துக் கொண்டு ஒருவர் நூறு முறை தக்பீர் சொல்லுங்கள் என்றா சத்தமிட்டு தக்பீர் சொன்னார்கள், நூறு முறை தகலீல் என்றா சத்தமிட்டு சொன்னார்கள். இந்த முறை இருக்குதே இது பிழையானது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதாவது மார்க்கத்தில் செயலுக்கு மட்டுமல்ல அங்கீகாரம், அந்த செயல் எப்படி செய்யப்படுகிறது அதற்கும் அங்கீகாரம் தேவை. எப்படி அந்த செயலை செய்கிறோம் அதற்கும் முன்மாதிரி தேவை. ஏனென்றால் இந்த தீனுல் இஸ்லாம் இருக்குதே, இது அல்லாஹுடைய மார்க்கம், அல்லாஹுடைய தீன், அல்லாஹுடைய ரசூலின் மூலம் அல்லாஹு தஆலா இந்த தீனை இந்த உலகத்துக்கு வழங்கினான். எனவே நாம் நினைத்தவைகளை இதில் புகுத்துவதற்கோ இதில் இல்லாமலாக்குவதற்கோ எவருக்கும் அதிகாரம் இல்லை. எனவே நறுமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபித்தோழருக்கு ஒரு துஆவை கற்றுக் கொடுக்கிறாங்க. இரவில் நீங்கள் தூங்க செல்லும் போது இந்த துஆவை ஓதிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹும் அஸ்லம்து நஃப்ஸி இலைக் வஃபவ்வல்து அம்ரி இலைக் என்ற இந்த துஆவை பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய ரசூல் கற்றுக் கொடுத்தார்கள். அவர் திரும்ப ஓரிரு நாட்கள் கழித்து அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த தோழரிடம் கேட்கிறாங்க, உங்களுக்கு கற்றுத்தந்த துவாவை சொல்லுங்கள். அந்த துவா அவர் சொல்றார், கடைசியில் என்ன செய்யறாரு, ஆமந்து பி கிதாபிக்கல்லதி அன்ஸல் வபி நபிக்கல்லதி அர்சல்த் என்ற ரசூல் அங்க கற்றுக் கொடுத்த இடத்துல நபி என்ற வார்த்தையை எடுத்து வபி ரசூலிக் என்று போடுறார். வபி ரசூலிக்கல்லதி அர்சல்த் என்று சொல்றார், ஆமந்து பி கிதாபிக்கல்லதி அன்ஸல், நீ இறக்கி அருளிய வேதத்தை கொண்டு நான் நம்பிக்கை கொண்டேன், நீ அனுப்பிய தூதரை நபியை கொண்டு நான் நம்பிக்கை கொண்டேன். அங்க நபி என்ற வார்த்தை எடுத்து ரசூல் என்ற வார்த்தையை போடுறார். நபி என்ற வார்த்தையுடைய ரசூல் என்பது உயர்ந்த வார்த்தை, சிறந்த வார்த்தை. ஆனா அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் உனக்கு கற்றுத்தந்தது வபி நபீக், எனவே நீ நபீக் என்று தான் சொல்ல வேண்டும், அங்கு ரசூலிக் என்று மாற்றக்கூடாது என்று சொன்னார்கள். அப்ப உங்களுக்கு என்ன தெரியுது, அப்ப எனவே மார்க்கம் தீன் என்று சொன்னா நாங்க நினைச்ச மாதிரி உண்டை கூட்டுறது குறைக்கிறதுக்கு எல்லாம் அதிகாரம் கிடையாது. ஒரு இபாதத், ஒரு வணக்கம், அந்த வணக்கத்தை நாங்க தீன் என்று எடுக்கிற மாதிரி அதை செய்யக்கூடிய முறையையும் அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட இருந்தா பெற வேண்டும், நபிகிட்ட இருந்தா நாங்க பெற வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இங்கு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி வட்டமாக உட்கார்ந்து சத்தமிட்டு திக்ர் செய்தவர்களை இந்த அளவு கண்டித்தார்கள் என்று சொன்னார். நீங்க இவ்வளவு வேகமாக வழிகேட்டுக்கு செல்கிறீர்களே என்று சொன்னார்கள் என்று சொன்னா, இந்த செயலை இன்று சிலர் எப்படி சொல்லுவாங்க, இது வந்து இவருக்கு நடுநிலை தெரியாது, இவருக்கு நடுநிலை தெரியாது, இது ஒரு தீவிரமான போக்கு, இது நடுநிலையான ஒரு போக்கு அல்ல, இவருக்கு அணுகுமுறை தெரியாது, இவருக்கு ஹிக்மத் தெரியாது, அப்படி அப்படி சொல்லலாமா? இந்த நபித்தோழர் யாரு, எவ்வளவு சிறந்த ஒரு நபித்தோழர். அப்ப பிதத்தை வந்து இந்த அளவு எச்சரிக்கிறாங்கடா, இந்த அளவு கண்டிக்கிறாங்க, என்ன பொருள், சுன்னாவை அந்த அளவு நேசித்தார்கள், நபியுடைய சுன்னாவையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் அந்த அளவு நேசித்தார்கள், விரும்பினார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, ஏன்னா அந்த மார்க்கத்தை கட்டி காத்ததில் முதல் பெருமை அவங்களுக்கு தான் இல்லையா, இந்த தீனை கட்டி காத்ததில் முதல் பெருமை சேர வேண்டியது யாருக்கு, அல்லாஹ்வுடைய ரசூலோடு வாழ்ந்த அந்த சமுதாயத்துக்கு தான். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் உகது மலையளவு தங்கத்தை தான் தர்மம் செய்தாலும் எனது தோழர்கள் ஒரு கைப்பிடி அளவு செய்த சதக்காவுடைய அந்தத்தை அடைய முடியாது. அப்படி அதிலே இஹ்லாஸ் இருந்தது, நபி வழி இருந்தது, நபி மீது முஹப்பத் இருந்தது, தீன் இருந்தது, எல்லாம் அதில் இருந்தது. எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த தீனை கட்டி காத்தவர்கள் அவர்கள், அவங்களுக்கு வேதனை தெரிஞ்சு, என்ன வேதனை புரிஞ்சு தெரியுமா, மார்க்கத்தில் ஒரு பிதியத் உருவாக்கப்படும் போது அந்த வேதனை தெரியுது, அந்த வேதனை தெரியுது. நீங்களாக ஒரு பிசினஸ் உருவாக்குறீங்க, ஒரு வியாபாரத்தை உருவாக்குறீங்க, சிரமப்பட்டு பல வருடங்கள் கஷ்டப்பட்டு ஒரு பிசினஸ் உருவாக்குறீங்க, அந்த பிசினஸ் உருவாக்கிட்டு அதுல யாராவது ஒருத்தர் வந்து நஷ்டத்தை ஏற்படுத்த நினைச்சா நீங்க விடுவீங்களா, என்ன சொல்லுவீங்க, நான் இது இரவு பகலாக பல வருடங்கள் பாடுபட்டு ஒரு மிகப்பெரிய முதலை போட்டு நான் செய்த ஒரு பிசினஸ் இது, இதை இப்படி செய்யலாமான்ற ஒரு உணர்வு வருமா இல்லையா? அந்த உணர்வு சஹாபாக்களுக்கு வந்து ஏன் தெரியுமா, அந்த தீனுக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள், தங்களுடைய உயிரையும் கொடுத்தவர்கள், அவங்களுக்கு அந்த நோவு வேதனை இருந்துச்சு. தீன்ல ஒரு பிதா உருவாக்கப்படும் போது அந்த வேதனையோடு வெளிப்பட்டது. இன்று நமக்கு கிடையாது அது, நமக்கு தீன் சும்மா வந்துச்சு, நாம் எந்த தியாகமும் செய்யல, நமக்கு தீன் சும்மா கிடைத்திருக்குது. எனவே தீன்ல யாரு எதை சொன்னாலும், என்ன ஒரு களங்கத்தை ஏற்படுத்தினாலும் வேதனை வருவதில்லை, அந்த வேதனை உள்ளத்துக்கு தெரிவதில்லை. ஆனால் நபித்தோழர்களுக்கு அது நன்றாகவே தெரிந்தது, நறுமை சகோதரர்களே. ஏனென்றால் அவர்கள் தீனை உயிரை விட மேலாக நேசித்தார்கள், தீனை உயிரை விட மேலாக நேசித்தார்கள். இந்த நபித்தோழர்களுடைய நேசம் இருக்குதானே, அந்த நேசத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா சுபஹானல்லாஹ், அந்த நேசத்துக்கு கிட்டே வைக்க முடியாது. இன்று என்ன சொல்கிறார்கள், நாங்க இந்த மௌலிதுகள் மூலம் அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிக்கிறோம் என்றாங்க. நறுமையான சொல்லி, நேசம் அல்ல இது, பித்ஆ வழிகேடு. சஹாபாக்கள் நேசித்தார்களே, அவங்க இப்படி மஜ்லிஸ் போட்டு என்ன மௌலிதா பாடினாங்க, ரசூலுல்லாஹ்ல நேசிக்கிறோம், நபியை நேசிக்கிறோம் என்று சொல்லி ரபியுல் அவ்வல் மாதத்துல மஜ்லிஸா போட்டாங்க, அங்க கவிதைகளை பாடினாங்க, ரசூலுல்லாஹ்ல நேசிக்கிறேன்டா பின்பற்றுவது விளங்கி வச்சிருந்தாங்க. நபியை நேசித்தல் என்றால் அணு அணுவாக பின்பற்ற வேண்டும். அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க, கத்தியால குத்தப்பட்டிருக்கிறார்கள், குற்றுயிராக கிடக்கிறார்கள். மதீனாவுடைய மக்களே, அமீருல் முஃமினீனுடைய வீட்டில் இருக்குது, மக்கள் எல்லாம் வந்து அந்த உயிர் பிரியக்கூடிய கடைசி நேரம், அமீர் மூமினுடைய உயிர் பிரியக்கூடிய நேரம், அந்த நேரத்தில் மக்கள் வந்து உமர் ரலியல்லாஹுடைய புகழை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், அமீர் மூமினுடைய சிறப்பை எல்லாம் சொல்கிறார்கள். ஒரு இளைஞன், ஒரு வாலிபன் வருகிறான், வந்து உமர் ரலியல்லாஹுடைய புகழை சிறப்பை எல்லாம் சொல்கிறான். சொல்லிவிட்டு அந்த இளைஞர் திரும்பி செல்கின்ற போது உமர் ரலியல்லாஹு அவங்க உயிர் பிரியக்கூடிய நேரம், நாட்டுடைய ஜனாதிபதி, மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் தலைவர், எவ்வளவு விஷயங்களை மக்களுக்கு சொல்ல வேண்டியிருக்குது, எவ்வளவு வசியத்துகள் செய்ய வேண்டியிருக்குது. அந்த நேரத்தில் அந்த இளைஞனை திரும்ப அழைங்க, அந்த இளைஞனை அழையுங்கள், அந்த இளைஞனை அழைக்க சொல்கிறார்கள். அந்த இளைஞன் திரும்பி வருகிறான், சொல்கிறார்கள், உமது கீழாடையை உயர்த்தி கொள்வீராக, அது கரண்டைக்கு கீழ் இருக்கிறது. எப்ப சொல்றாங்க, உயிர் பிரிய போகுது, மிகப்பெரிய ஆட்சி தலைவர், மதீனாவே கவலையில் ஆழ்ந்திருக்கிறது. என் அருமையான சகோதரர்களே, அந்த நேரத்தில் கூட அல்லாஹுடைய ரசூலுடைய ஒரு கட்டளை மீறப்படுவதை விரும்பாதவர்கள் நபித்தோழர்கள், அப்படி இந்த தீனை கட்டி காத்தவர்கள். எனவே அவர்களுக்கு அந்த நோவு, அந்த வேதனை தெரிந்தது. அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த நேரத்தில் தடுத்தார்கள், உமது ஆடையை உயர்த்தி கொள்வீராக, அதுதான் தக்வா, இறையச்சம், உமது ஆடைக்கு சுத்தத்தை தரக்கூடியது என்ற செய்தி நீங்க புகாரியில பார்க்கலாம். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படி தீனை கட்டி காத்தவர்கள் நபித்தோழர்கள். எனவே அவர்கள் இந்த தீன்ல ஒரு அணுவளவும் களங்கம் ஏற்படுவதை அவர்கள் விரும்பவில்லை, அதை அனுமதிக்கவில்லை. எனவே அந்த வழியில் நாம் பயணிக்க வேண்டும். அவர்கள் தான் அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை பெற்றவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவு நேசித்தார்கள், நேசத்துக்கு நீங்க எடுத்தீங்கன்னா பட்டியல் போடலாம். உஹதுடைய போர்க்களத்தை நீங்க எடுங்க, இந்த செய்தியை நீங்கள் முஸ்தத்ரக் அல் ஹாகிம் என்ற கிரந்தத்தில் பார்க்கலாம். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹதுடைய போர் நடந்து முடிந்தது, நிறைய சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்ட ஒரு போர். அந்த போர்க்களத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களிடம் கேட்கிறார்கள், சஅத் இப்னு ரபீஉ உடைய செய்தியை எனக்கு கொண்டு வருவது யார்? சஅத் இப்னு ரபீஉ ரலியல்லாஹு அன்ஹு செய்தி அவருக்கு என்ன நடந்தது, அவருடைய செய்தியை கொஞ்சம் பார்த்து, களத்தில் போய் பார்த்து விட்டு அந்த செய்தியை என்னிடம் கொண்டு வருபவர் யார் என்று கேட்கிறார்கள். கேட்டுவிட்டு சொன்னார்கள், அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஅத் இப்னு ரபீஉ சந்தித்தால் எனது சலாத்தை அவருக்கு எத்தி வையுங்கள். சஅத் இப்னு ரபீஉ நீங்கள் களத்திலே பார்த்தால் எனது சலாத்தை அவருக்கு எத்தி வையுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, ஒரு நபித்தோழர் வருகிறார், வந்து களத்திலே பார்க்கிறார்கள், சஅத் இப்னு ரபீஉ இருக்கிறாரா, ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறாரா, குற்றுயிராக கிடக்கிறாரா என்று தேடுகிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, சஅத் இப்னு ரபீஉ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடைய கடைசி நேரம், உயிர் பிரிந்து கொண்டு இருக்கிறது, கடைசி நிமிடங்கள், நொடிகள். அப்ப வாரர் வந்துட்டார், வந்து சொல்றாரு, அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு சலாம் சொன்னார்கள், உங்களுக்கு சலாத்தை எத்தி வைக்குமாறு சொன்னார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் அந்த சலாத்துக்கு பதில் சொன்னார்கள், நபிகள் நாயகம் அவர்களுடைய சலாத்துக்கு பதில் சொன்னார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்டு வர சொன்னார்கள், உங்களுடைய நிலை எப்படி இருக்குது என்று சொல்லி கேட்க சொன்னார்கள். அப்போது அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு சொல்லுங்கள், அதாவது அஜிதுனி ரீஹல் ஜன்னா, நான் சுவர்க்கத்துடைய நறுமணத்தை நுகர்ந்து கொண்டிருக்கிறேன். அஜிது ரீஹல் ஜன்னா, சுவர்க்கத்துடைய அந்த நறுமணம், அதை நான் இப்போது நுகர்ந்து கொண்டிருக்கிறேன். அதே போன்று ஒரு வசியத்தை சொல்கிறார்கள், ஒரு இறுதியாக ஒரு வசியத்தை செய்கிறார்கள், எனது சமூகம் அன்சாரிகள், அந்த அன்சாரிகளுக்கு நீங்கள் சொல்லுங்கள், லா உதுரலக்கும் இந்தல்லாஹ், உங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் தப்புவதற்கு எந்த வழியும் கிடையாது, அல்லாஹுடைய ரசூலுடைய உயிரை நீங்கள் பாதுகாக்கவில்லை என்றால், அல்லாஹுடைய ரசூலுடைய உயிரை உங்களுடைய உயிரை விட மேலாக மதித்து அந்த தூதரை நீங்கள் பாதுகாக்கவில்லை என்றால் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு தப்புவதற்குரிய வழி கிடையாது என்ற எனது இந்த வசியத்தையும் அன்சாரிகளுக்கு எத்தி வைத்து விடுங்கள் என்று சொன்னவர்களாக அவருடைய உயிர் உடலை விட்டு பிரிகிறது, பிரிந்தது என்ற செய்தியை பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இவர்கள் யார்? அல்லாஹுடைய ரசூலை நேசித்த நபித்தோழர்கள், தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள், இறுதி நேரத்திலும் தங்களுடைய அன்பை அல்லாஹுடைய ரசூலின் மீது வெளிப்படுத்தியவர்கள். அல்லாஹுடைய ரசூலை நாம் காக்கவில்லை என்றால் மிகப்பெரிய நஷ்டவாளர்கள் என்று உணர்ந்தவர்கள். எனவே நறுமை சகோதரர்களே, இப்படிப்பட்ட நபித்தோழர்கள் செய்யாத ஒன்று ஒருபோதும் தீனாக மாட்டார், மார்க்கமாக மாட்டார். அல்லாஹுடைய ரசூல் சலம் மீது இந்த அளவு அன்பு வைத்த ஒரு சமுதாயத்தை வரலாற்றிலே காட்ட முடியாது. நறுமையான சகோதரர்களே, அந்த நபித்தோழர்களுடைய கவலை எது, எப்படியெல்லாம் கவலை இருந்துச்சு பாருங்க. ஒரு முறை அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிரியாவில் இருக்கிறாங்க. சிரியாவில் இருக்கின்ற போது அவர்கள் அழுதவர்களாக வீட்டுக்குள் நுழைகிறார்கள். கண்ணீர் வழிகிறது, அழுதவர்களாக கண்ணீர் வடித்தவர்களாக நுழைகிறார்கள். அந்த நேரத்திலே கேட்கப்படுகிறது, மா யுப்கி, ஏன் நீங்கள் அழ வேண்டும், எதற்காக நீங்கள் அழுகின்றீர்கள்? அப்போது அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாம் இருந்தபோது இருந்த விஷயங்களில் இந்த தொழுகை மாத்திரம்தான் உரிய முறையில் பேணப்பட்டுக் கொண்டு வந்தது, இதுவும் இப்போது பால்பட்டுக் கொண்டிருக்கிறதே என்று நான் நினைத்து அழுகின்றேன் என்று சொல்கிறார்கள். எதற்கு கண்ணீர் வடித்தாங்க? அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி தொழுதார்களோ அந்த முறையிலே மக்கள் தொழுகின்றார்கள் இல்லையே என்று கண்ணீர் வடித்தார்கள். அப்ப எது கவலையாக இருந்துச்சு? இந்த கவலைகளை கொஞ்சம் உரசி பார்க்க வேண்டுமா இல்லையா? எமது வாழ்வோடு எதற்கு கவலைப்பட்டாங்க? எதற்கு கண்ணீர் வடித்தார்கள்? சுன்னாவுக்கு மாற்றம் செய்யப்படுதே, இந்த தொழுகையில சுன்னாவுக்கு மாறு செய்கிறார்களே என்பதற்காக கண்ணீர் வடித்தவர்கள் நபித்தோழர்கள். நர்மையான சகோதரர்களே, இன்று தீனுக்கு என்னதான் களங்கம் வந்தாலும் நமக்கு எந்த வேதனையும் கிடையாது. தீனுக்கு எப்படி களங்கம் சுமத்தப்பட்டாலும், அல்லாஹ்வுடைய ரசூலின் மீது களங்கம் சுமத்தப்பட்டாலும், குர்ஆனின் மீது களங்கம் சுமத்தப்பட்டாலும், நமக்கு என்னது, ஒரு கொசு மேல வந்து இருந்துட்டு போற அளவுக்கு கூட என்னது வேதனை கிடையாது. அப்படிதான் எமது நிலை இருக்குது. அல்லாஹ் இதைவிட்டு எம்மை பாதுகாக்க வேண்டும். ஆனா நபித்தோழர் எப்படி கவலைப்பட்டாங்க தெரியுமா? ஒரு சிறிய ஒரு கீறல் அல்லாஹ்வுடைய தீனுக்கு வருவதற்கு அவர்கள் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் தான் இருந்தாங்க, அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எனவே நறுமையான சகோதரர்களே, நபித்தோழர்கள் எப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலை நேசித்தார்கள். மக்காவுடைய வெற்றியை எடுத்து பாருங்க. மக்காவுடைய வெற்றியின் போது அபூபக்கர் தந்தை அபூ குஹாஃபா அவர்கள் அழைச்சிட்டு வராங்க. மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட ஹிஜ்ரி 8வது வருடம், அபூ குஹாஃபாவை அபூபக்கர் தனது தந்தை அழைத்து வருகிறார்கள் அல்லாஹ்வுடைய ரசூலிடம். எதற்கு? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள செய்வதற்கு. அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக பணிவோடு சொன்னார்கள், இந்த வயது முதிர்ந்தவரை நீங்கள் வீட்டிலே விட்டுவிட்டு வந்திருக்கலாமே, நாம் அவரிடம் சென்று இஸ்லாத்தை அவருக்கு எடுத்து சொல்லியிருக்கலாமே என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அந்த அளவு அல்லாஹ்வுடைய ரசூல் பணிவோடு இந்த வார்த்தைகளை சொன்னார்கள். நேர்மையான சகோதரர்களே, அந்த நேரத்தில் அவருடைய தந்தை அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கையோடு கையை சேர்த்தவர்களாக அந்த இஸ்லாத்துக்குரிய உறுதிமொழியை பையத்தை செய்கின்றார்கள். செய்கின்ற சந்தர்ப்பத்தில் அபூபக்கருடைய கண்கள் இந்த கண்ணீர் வழிகிறது, அழுகின்றார்கள். அழுகின்ற நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், இந்த சந்தோஷமான மகிழ்ச்சியான நேரத்தில் நீங்கள் ஏன் அழ வேண்டும்? உங்களுடைய தந்தை நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டு விட்டார், சொர்க்கத்துக்குரியவராக மாறிவிட்டார், சந்தோஷமான நிகழ்வு இல்லையா, இந்த நேரத்தில் நீங்கள் ஏன் அழ வேண்டும்? நறுமை சகோதரர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே, உங்களுடைய இந்த கைக்கு மேலால் எனது தந்தையுடைய கை இருப்பதை விட அபூ தாலிபுடைய கை இருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் என்று நான் நினைத்து அழுதேன் என்று சொல்கிறார்கள். அதாவது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சந்தோஷம் தான் அவர்களுடைய சந்தோஷம், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மகிழ்ச்சி தான் அவர்களுடைய மகிழ்ச்சி. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அருமையான சொல், தனது தந்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதை விட அந்த நேரத்தில் அபூ தாலிப் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தா நபியுடைய உள்ளம் எவ்வளவு சந்தோஷம் அடைந்திருக்கும், நபியுடைய உள்ளம் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்திருக்கும். அந்த மகிழ்ச்சிக்காக வாழ்ந்தவர்கள் நபித்தோழர்கள், அந்த மகிழ்ச்சிக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். அல்லாஹுடைய ரசூலுடைய மகிழ்ச்சி தான் அவர்களுடைய மகிழ்ச்சி. எனவே அருமையான சகோதரர்களே, அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகிழ்ச்சி தான் எமது மகிழ்ச்சி என்று சொன்னால் நாம் சுன்னாவை நேசிக்க வேண்டும். சுன்னாவை நேசித்தல் தான் அல்லாஹுடைய ரசூலுடைய மகிழ்ச்சி. அதனால் தான் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பத அல் இஸ்லாமு கரீபா, இஸ்லாம் அந்நியமான முறையிலே ஆரம்பமானது. இஸ்லாத்துடைய ஆரம்பமும் துவக்கமும் அந்நியமாக இருந்தது. மக்கள் இதை அந்நியமாக பார்த்தார்கள். அந்த அந்நியமான ஒரு நிலையை திரும்ப இந்த இஸ்லாம் அடையும், அந்த நிலைக்கு மறுபடியும் இஸ்லாம் தள்ளப்படும். அந்த நேரத்திலே ஃபதூபாலில் உரபா. அந்த உரபாக்கள் அந்த நேரத்தில் இஸ்லாம் அந்நியமாக பார்க்கப்படும் போது இவர்கள் இஸ்லாத்தை அப்படியே தங்களுடைய தோள்கள் அப்படியே தூக்கி அதை மறுபடியும் உயிர்விப்பார்களோ அவர்களுக்கு எனது சுபசோபனம் உண்டாகட்டும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அப்ப முதலாவது அந்த அகராபத் என்பது சஹாபாக்களுடைய காலம், அந்த காலத்தில் அவர்கள் அதை சுமந்தார்கள். அதுக்கு பிறகு மறுபடியும் இஸ்லாம் அப்படியான ஒரு நிலையை சந்திக்கும். அப்படி சந்திக்கின்ற போது எவர்கள் சுன்னாவுக்காக குரல் கொடுப்பார்களோ, சுன்னாவை நிலைநாட்டுவார்களோ அவர்களுக்கு எனது சுபசோபனம். எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் எந்த அணியில் இருக்க வேண்டும்? நாம் இருக்க வேண்டிய அணி சஹாபாக்கள் எந்த வழியில் பயணித்தார்களோ அந்த அணி. சுன்னாவை நாம் நேசிக்க வேண்டும், சுன்னாவை நாம் முஹப்பத் வைக்க வேண்டும், நாம் பிதாக்களை வெறுக்க வேண்டும், சுன்னாவுக்கு எதிரான நூதனங்கள் ஒவ்வொன்றையும் வெறுக்க வேண்டும். ஏனென்றால் இந்த சுன்னாவுக்கு எதிரான சவால்கள் என்பவைகள் ஏராளம். பிதுவாதிகளால் இந்த சுன்னாவுக்கு சவால், பகுத்தறிவுவாதிகளால் சுன்னாவுக்கு சவால், அதே போன்று ஏனைய வழிகட்ட கொள்கைகள் உடையவர்களால் சுன்னாவுக்கு சவால். இப்படி சுன்னா பல பாகங்களால் இந்த சுன்னாவுக்கு சவால்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு உண்மையான மூமின் சுன்னாவுக்காக தன்னை என்ன செய்வான்? அர்ப்பணித்துக் கொள்வான், ஒவ்வொரு சுன்னாவை செயல்படுத்துவதற்காக. எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரசூலை நேசித்தல் என்றால் அவருடைய வழிமுறைகளை நேசித்தல். ஒவ்வொரு சுன்னாவையும் நேசிக்க வேண்டும், ஒவ்வொரு வழிமுறையையும் நேசிக்க வேண்டும். எனவே இதற்கு நீங்கள் ஹதீஸ்களை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா எண்ணற்ற ஆதாரங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். எண்ணற்ற ஆதாரங்கள், நபித்தோழர்கள் எப்படியெல்லாம் இந்த சுன்னாவை நேசித்தார்கள், எப்படியெல்லாம் இந்த சுன்னாவை விரும்பினாங்க அப்படி என்பதற்கு ஏராளமான செய்திகளை உங்களுக்கு சுன்னாவில் சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த அளவுக்கு செய்திகள். சஹாபிய பெண்மணிகளும் இதற்கு சளைத்தவர்கள் அல்ல. நீங்க பார்க்கலாம் புகாரியில ஒரு செய்தியை, அதாவது உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், அவர்களுடைய ஒரு மகன் மரணித்து விடுகிறார்கள். தாய்க்கு எவ்வளவு கவலை இருக்கும், மகனை பறி கொடுத்தா தாய்க்கு எவ்வளவு வேதனை இருக்கும். உம்மு அத்தியா ரலியல்லாஹு மகன் மரணித்து விடுகிறார்கள். மரணித்து விட்டவுடன் அவங்க சரியா மூன்று நாட்கள் கழியுது. மூன்று நாட்கள் கழிந்தவுடன் அவங்க என்ன செய்யறாங்க, நறுமணம். அந்த அத்தரை கொண்டு வர சொல்கிறார்கள், நறுமணத்தை கொண்டு வர சொல்லி அதை தனது மேனிலே தடவிக்கொள்கிறார்கள். தடவிக்கொண்டு சொல்கிறார்கள், இந்த நறுமணத்துக்கு எனக்கு எந்த தேவையும் கிடையாது, ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் மூன்று நாட்களுக்கு மேல் கவலையாக இருக்கக்கூடாது. அதை நிரூபிப்பதற்காக என்ன செய்யறாங்க, அந்த வாசனை எடுத்து தடவிக்கொண்டார்கள் என்றால் இது சுன்னாவை நேசித்ததன் வெளிப்பாடு இல்லையா? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சுன்னாவை நேசித்ததின் வெளிப்பாடு இது. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஒரு தாய் மகனை பறி கொடுத்து எப்படி கவலையோடு இருப்பாங்க, எவ்வளவு கவலை இருக்கும், அந்த கவலை எவ்வளவு நாட்களுக்கு இருக்கும், எத்தனை மாதங்களுக்கு இருக்கும். மூன்று நாட்கள் கழியுது, என்ன செய்யறாங்க, நறுமணத்தை கொண்டு வர சொல்லி அதை மேனிலே தடை விட்டு சொல்கிறார்கள், இதற்கு எனக்கு எந்த தேவையும் கிடையாது. ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள் மூன்று நாட்களுக்கு மேல் கவலையாக இருக்கக்கூடாது. சுப்ஹானல்லாஹ், இப்படி சுன்னாவை செயல்படுத்தியவர்கள், நடைமுறைப்படுத்தியவர்கள். நறுமை சகோதரர்களே, ஒரு முறை ஒரு நபித்தோழர் தொழுகையில் என்ன செய்கிறார், தக்பீர் கட்டியவுடன் அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா வ சுப்ஹானல்லாஹி புக்ரதன் வ அஸீலா என்று ஓதுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை முடித்தவுடன் அந்த மக்களை பார்த்து கேட்கிறார்கள், இதை சொன்னவர் யார், இதை சொன்னது யார் என்று கேட்கிறார்கள். ஒரு நபித்தோழர், நான் தான் சொன்னேன் யா ரசூலல்லாஹ். அப்போது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நான் ஆச்சரியப்பட்டேன், சுவர்க்கு அதாவது வானத்தினுடைய வாயில்கள் அனைத்தும் இதற்காக திறக்கப்பட்டன, இந்த வார்த்தைகளுக்காக. அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா வ சுப்ஹானல்லாஹி புக்ரதன் வ அஸீலா. அல்லாஹ்வை பெருமைப்படுத்தி, அல்லாஹ்வை புகழ்ந்து, அல்லாஹ்வை துதிக்கக்கூடிய இந்த வார்த்தைகள், இந்த வார்த்தைகளுக்காக நான் வியந்து போனேன், வானத்தினுடைய கதவுகள் அனைத்தும் திறக்கப்பட்டன. ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ராவி அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், எப்போது நான் இதை அல்லாஹ்வுடைய ரசூலிடமிருந்து கேட்டேனோ அதன் பிறகு நான் இதை ஓதி வருவதை விடவே இல்லை. இப்படி சுன்னாவை நேசித்தவர்கள் நபித்தோழர்கள். எனவே நறுமை சகோதரர்களே, எனவே அவர்கள் எந்த வழியிலே பயணித்து அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுக் கொண்டார்களோ, ரலியல்லாஹு அன்ஹு என்ற அந்த சிறப்பு நாமத்துக்குரியவர்களாக மாறினார்களோ அதே வழியில் நாம் பயணிக்க வேண்டும், அதே வழியில் நாம் செல்ல வேண்டும். அந்த வழியில் சென்றால் நாமும் ரப்புடைய திருப்பொருத்தத்துக்கு உட்பட்டவர்களாக மாறுவோம், திருப்திக்குரியவர்களாக நாம் மாறுவோம். எனவே அந்த அடிப்படையிலே அந்த நபி தோழர்கள் எப்படி அல்லாஹ்வுடைய ரசூலை நேசித்தார்களோ, சுன்னாவை நேசித்தார்களோ, பிதாவை வெறுத்தார்களோ, பிதாவை புறக்கணித்தார்களோ, அப்படி நாமும் பயணிக்க வேண்டும், அந்த வழியில் நாம் பயணிக்க வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த வழியிலே பயணிக்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹு தஆலா நம்மை ஆக்கியருள்வானாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.